கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 16 அத்தியாயம். இசையும் உயிரும். வாய்க்கால் கரையோரத்தில் அமைந்திருந்த அந்த குடிலும் குடிலை சுற்றியிருந்த சோலை மரக்கிளையில் அமர்ந்து ஊஞ்சலாடும் பறவைகளும் அங்கே அமர்ந்திருந்த இன்பவள்ளிக்கு கழிப்பை ஊட்டவில்லை. சிந்தனை அலைவரிசைகள் வந்து வந்து மோதி அவளை மௌனத்தில் ஆழ்த்தின. காண்பவர்களுக்கு பிரம்மை பிடித்தவள் போல் தோற்றமளித்தாள் இன்பவள்ளி. மணல் மீட்டில் மயங்கி கிடந்தவளை வாகீசனும் முதியவரும் குடிலுக்குள் மெல்ல கொணர்ந்து சேர்த்தனர். இன்பவள்ளியை தொட்டு தூக்க தயங்கினான் வாகீசன்.
ஆபத்து வேளையில் எதையும் கவனிக்க கூடாது
என்று முதியவர் கூறவும் வாகீசன் இன்பவள்ளியின் கார்புறம் பிடித்தான். துவளும் மேனியை உடைய அந்த மங்கை சோர்வினால் மேலும் துவண்டிருந்தாள். அவள் கண் விழிக்க வேண்டும் என்று முதியவருக்கு ஏற்பட்ட பரபரப்பின் காரணத்தை வாகீசன் அறியவில்லை. தேடி அலைந்த இன்பவள்ளியை கண்டவுடன் அவர் மனம் களிப்பால் கூத்தாடியது. அவர் ஏன் அப்படி முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது வாகீசனுக்கு தெரியாது. இன்பவள்ளி மயக்கம் தெளிப்பதற்கான வழிவகைகளை முதியவர் கூறியதோடு அன்றி உடனிருந்தும் உதவியது வாகீசனுக்கு திருப்தியாக இருந்தது. தங்களை தெய்வம்தான் அனுப்பியதோ, இந்த சமயம் தாங்கள் இருந்திராவிட்டில் இந்த பெண்ணை நான் தொட்டு கூட இருக்க மாட்டேன் என்றான் வாகீசன். முதியவர் மெல்ல நகைத்தார்.
ஏன் அப்படி
என்று கேட்டார். மக்கள் நடமாட்டமற்ற இடத்தில் இருக்குமாறு என் தாய் வேண்டிக் கொண்டிருக்கின்றாள். இந்த பெண்ணை காப்பாற்ற எனக்கு துணிவிருக்காது.
அற்புதமான பெண் இவள்.
அற்புதமான பெண்ணா? பெண்களே அபூர்வ பிறவிகள் தாமே.
இந்த மங்கையிடம் விசேஷ சக்திகள் இருக்கின்றன.
உங்களுக்கு உறவா இவள்?
இவளை ஒரு முறை பார்த்தவுடன் ஏதோ ஏழுலக உறவு ஏற்பட்டு விட்டது.
அப்படி என்ன அபூர்வ சக்தி இவளிடம் இருக்கிறது? மாய சக்தி நிறைந்தவளா?
மாயமும் சக்தியும் கூட மயங்கிடும் கலை ஆற்றல் மிக்கவள்.
வாகீசன் இந்த சொல்லை கேட்டவுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். கலை ஆற்றல் மிக்கவள் என்ற வார்த்தை அவனை கவர்ந்தது. ஆனால் இன்பவள்ளியிடமிருந்து எந்தவித உணர்ச்சி பிரதிபலிப்பையும் அவனால் அறிய முடியவில்லை. இன்பவள்ளி உணவு உண்ண மறுத்தாள். எதுவும் பேசவில்லை. குடிலுக்கு ஓடும் நீரை நோக்கியவாறு இருந்தாள். பாடும் பறவையை பார்த்துவாறு இருந்தாள். கிளைகளில் வந்து அமர்ந்து கிளைகளோடு சேர்ந்து தாமும் ஆடி ஜிவ்வென்று பறந்து செல்லும் கிளிகளை பார்த்துவாறு இருந்தாள். தவழ்ந்து வரும் காற்றில் தென்னை ஓலைகள் அசைவதை பார்த்துவாறு இருந்தாள். அசைவதால் ஏற்படும் ஓசையை கேட்டுவாறு இருந்தாள். அவை அவள் மனத்தில் எந்தவித கழிப்பையும் ஊட்டவில்லை. அவள் நினைவெல்லாம் பழையாறையிலும் தஞ்சையிலுமாகத்தான் இருந்தது. மீண்டும் அந்த அரண்மனை வாழ்வை விரும்பாத மனத்தின்மையை அவள் வளர்த்து கொண்டு விட்டாலும் அங்கிருப்பவர்களை பற்றி அவளால் நினைக்காது இருக்க முடியவில்லை. தன்னை தஞ்சைக்கு அனுப்பிவிட்டு தான் மட்டும் பழையாறையிலேயே இருக்க திடீரென்று முடிவு செய்த இளைய பிராட்டியின் திடீர் மனமாறுதலுக்கு என்ன காரணம் என்று அவளுக்கு புரியவில்லை. தஞ்சைக்கு செல்லாமல் பழைய அறையிலேயே இருந்திருந்தால் வழியிலே இத்தகைய ஆபத்து ஏற்பட்டிருக்காதே. ஆபத்து நமக்கு மட்டுமா ஏற்பட்டிருக்கும்? மயக்க மூலிகையை நுகர செய்து தூக்கி சென்றவர்கள் பழுவேட்டரையர் மகளையும் தானே தூக்கி சென்றிருப்பார்கள். அவளை எங்கே தூக்கி சென்று மறைத்திருக்கின்றார்களோ? நாமாவது பாதுகாப்பான இடத்திற்கு வந்துவிட்டோம். களைப்பித்து நிறைந்த முதியவரும் கலையுள்ளம் படைத்த அந்த யவன புருஷரும் நிச்சயம் நமக்கு ஊறு செய்ய மாட்டார்கள். முதியவர் முதன் முதல் சந்தித்த உடனேயே நம் மீது ஏதோ தனியை பாசத்தை வைத்து விட்டார். அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார் என்பது தெரிகின்றது என்று நினைத்தாள்.
மாமல்லபுரத்திலிருந்து சொல்லிக் கொள்ளாமல் போய்விட்டாயே! உன்னை எங்கே எல்லாம் தேடுவது? உன்னை தேடி கண்டுபிடிக்காமல் உறங்குவதில்லை என்று உறுதி பூண்டேன் மகளே. இனி எங்கும் போய்விடாது. இது உன் வீடு. உன்னை இப்படி தனியான இடத்திலே கிடத்தி விட்டு போனவர் யார்? சொல்லு மகளே, அந்த தீயவரை தேடி தூளாக்குகிறேன்
என்று எப்போதும் கேட்டுக்கொண்டே இருந்தார். இன்பவள்ளி மறுமொழி எதுவும் பேசுவதில்லை. அவள் மௌனமாக இந்த இடத்தை விட்டு போய்விடுவாள். ஆனால் உள்ளத்தில் மட்டும் முதியவர் தனக்கு உற்ற துணை என்று எண்ணினாள். இதயத்தில் முன்பே அழுத்திய வேதனையை கேட்டு மௌன கண்ணீர் விடுபவரிடம் தான் வாய்விட்டு அழலாம். குமுறல் வெடித்து சிதற விம்மலாம். இதய பேழை அவ்வளவையும் தாங்கும். அதிலே இன்பத்தையும் போடலாம், துன்பத்தையும் சுமத்தலாம். துன்பகரமான சம்பவங்கள் விளைவுகளை ஏராளமாக போட்டு திணிக்கலாம். இடம் கொடுக்கும். ஆனால் அந்த பேழை திடீரென்று வெடித்து விடும். தான் தாங்கியிருந்த அனைத்தையும் எரிமலை குழம்பு போல் வாரியடிக்கும். மென்மையெல்லாம் பறந்து போகும். அப்படிப்பட்ட நிலை வந்துவிடக் கூடாது. அதனால் அதற்கு முன்பாக காற்றிடமும் காற்று மோதும் மரத்திடமும் மரத்தில் ஆடும் பறவையிடமும் சொல்லி ஆற்றலாமா? அப்படி சொல்லும் போது அந்த அழகிய உருவிடத்து இளைஞர் கேட்டுவிட்டால் அவர் பார்வையில் என்னை அறிந்து கொள்ளும் வேகம் இருக்கிறது. என்னோடு பேச வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. அந்த வேகத்திற்கும் துடிப்பிற்கும் பின் மறைந்து கிடக்கும் உருவம் இதுவோ? தஞ்சை அரண்மனையில் சில நாழிகைத்தான் இருந்தும் அப்போது அந்த இனிய குரல் கொண்டு கண்டரன் சலனத்தை ஏற்படுத்த முனைந்தார். இப்போது வாகீசன். வாகீசன் நல்ல பெயர்தான். நல்ல பெயர் போன்ற நல்ல குணமும் இருந்தால் அவரும் கலைப்புலமை நிறைந்தவர். எந்தவித கலை?
இசையா, நடனமா, ஓவியமா, கவிதை இயற்றுவதா, அவர் ஓவியராகத்தான் இருக்க வேண்டும். அந்த குடிலில் வர்ண குழம்பு நிறைந்த கிண்ணங்கள் இருக்கின்றன. பச்சையும் மஞ்சளும் சிவப்பும் நீலமும் எப்படி அற்புத உருவமாக மாறிவிடுகின்றன. பிரம்மன் பிரபஞ்சத்தை படைக்கின்றான். பிரபஞ்சத்தை விசித்திரத்தை சமைக்க எந்த தூரிகை, எந்த திரைச்சிலையை, எந்த வண்ண குழம்புகளை பயன்படுத்தினார் தெரியாது. இந்த பூலோக பிரம்மனின் படைப்பு தொழிலையே நேரடியாக காணலாம் அல்லவா? இதே கேள்வியை இளவரசர் அருள்மொழிவர்மரும் கேட்டார். அப்போது அவர் இளவரசர் என்று தெரியாது இன்பவல்லிக்கு. இளவரசர் என்று தெரிந்திருந்தால் அப்போதே அவள் ஏறிட்டு பார்த்திருக்க மாட்டாள். ரத்தின வியாபாரியாக வந்த அருண்மொழிவர்மர் கடற்கரையில் இன்பவல்லி அமர்ந்திருக்கையில் கேட்டார், இன்பவல்லி, உனக்கு அழகான பெயரை உன் தாயார் சூற்றினார்கள். உன் அற்புத அழகையோ நான்முகன் படைத்தார். அவன் உன் வடிவை தீட்டிக் கொண்டிருந்த போது அருகே இருந்த கண்டவர்கள் நான்முகனின் கலை திறமையைக் கண்டு வியந்திருப்பார்கள் அன்றோ? இன்பவல்லிக்கு அப்போது அந்த சொற்களை கேட்டு நாணம் வந்து சூழ்ந்து கொண்டது. இயற்கையாக சிவந்த மேனி நாணத்தால் செம்மை கலந்து புது வண்ண சோபையோடு விலகியது. அதை அருண்மொழி கண்டு ரசித்தார். அவள் விழிகளையே உற்று நோக்கி கொண்டிருந்தார். அப்படி என்ன பார்க்கின்றீர்கள் என்று கேட்டாள். உன் விழிகளிலே உன் முகத்தை பார்க்கின்றேன் என்றான் அருண்மொழி. என் விழிகளில் என் முகத்தையா? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீ என்னையே உற்று நோக்குகின்றாய். என் விழிகளில் உன் முகம் தெரிகிறது. உன் முகத்தோடு கூடிய என் விழி மீண்டும் உன் விழிகளில் பிரதிபலிக்காதா? அதை காண ஆசைப்படுகின்றீர். இன்பவள்ளி சிரித்தாள். அருண்மொழியும் சேர்ந்து நகைத்தார். அது எப்போதோ நடந்துவிட்டது. அந்த இன்ப நிகழ்ச்சிகளை நினைத்துத்தான் இப்போது அமைதியடைய வேண்டியிருக்கிறது. மறக்க முயன்றாலும் முடியவில்லை. அந்த பழைய சம்பவங்களை நினைத்து இன்ப லோகத்தில் சஞ்சரிப்பது போக அதை நினைத்து வேதனைப்பட வேண்டியதாகிவிட்டது. கண் எதிரே இதய வேதனை நடமாடமிட்டு அவரை அணுக முடியாத வேலி ஏற்பட்டுவிட்டது. வேலி ஏற்பட்டதா? நாமே ஏற்படுத்தி கொண்டோமோ? அருண்மொழியின் அருகே நெருங்கி நம் முகத்தை காட்டிக் கொள்வது கஷ்டமா? என்னை தெரிந்து கொண்டால் ஏற்காமல் இருக்க மாட்டார் என்னும் உறுதி இன்னும் இருக்கிறது. ஆனால் அவர் இளவரசர், இந்த நாட்டின் அரசராக கூடியவர். இருக்கட்டுமே, நீ சொல்ல வேண்டும் என்று வாய்ப்பை ஏற்படுத்தி அனுப்பினாள் இளைய பிராட்டி. அப்படி நீ தஞ்சை சென்றிருந்தால் அருண்மொழியை நிச்சயம் கண்டிருப்பாய். ஆம், பார்த்திருப்பேன். என்னதான் சோழ நாட்டு மிக மிக பெரிய அதிகாரிகளின் செல்வாக்கு அவர் மனத்தை மாற்ற முயன்றாலும் என்னை மறந்துவிட மாட்டார் என்று எண்ணினாள். இன்பவல்லி இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த போது அவள் மௌனமாக இல்லாமல் என்ன செய்வாள்? அவள் மனப்பறவை எங்கெல்லாமோ பறந்து கொண்டிருக்கும் போது எதிரே காணப்படும் குயிலின் குரல் கேட்குமா? பாடும் நதியின் கீதம்தான் விழுமா? அதற்கு மேலும் குடத்தில் நீர் சுமந்து கொண்டு வாகீசன் பாடலொன்றை முணுமுணுத்து வருவதுதான் விழுமா? எவ்வளவு நாள்தான் இப்படி இருக்க முடியும்? எண்ணம் கூட தன் சக்தியை இழந்து விட்டது போலும். வழக்கமாக உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு இன்பவல்லி எழுந்தாள். ஒன் வண்ணத்து கதிரோன் மெல்ல அந்த சோலையில் நுழைய முயன்று கொண்டிருந்தான். ஆஹா, அந்த காலை வேளையின் அருமையே அருமை! லேசான குளிர் இதயத்துக்கு இதமளிக்கும் காற்று, புது விழிப்பை ஊட்டும் ஒளி, இரவிலே பொலிவிழந்திருந்த மரங்கள் தங்கள் உறக்கத்தை விட்டு தெம்போடு இருப்பது போன்ற தோற்றம், எங்கோ பூத்து குலுங்கும் தேவதாறு மலர்களின் நறுமணம், அந்த மனத்தை நுகர்ந்து தேனை உண்ண விரைய குதூகலத்தோடு பாடி பறக்கும் வண்டினங்கள், அவற்றில்தான் எவ்வளவு வகை! அதோ ஒரு வண்டு, கருமை நிறம்தான், ஆனால் சூரியனின் தழுவலால் அது மினிமினிக்கிறது. இன்பவள்ளியின் இமைகள் படபடவென்று அடித்துக் கொண்டன. ஓர் உறுதி அவள் உள்ளத்தில் பிறந்து விட்டது போன்ற துணிவு. அவள் எழுந்து நடந்தாள். சற்று சோர்வு கலந்த நடையிலும் ஓர் அழகு. அவள் காந்தாள் விரல்கள் என்ன தாளம் போடுகின்றன! கீசு கீசென்று ஆளை சாத்தான் கலந்து பேசிடும் பேச்சரவம் கேட்டில்லையோ? யார் பாடுகின்றார்கள்? பாட்டிற்கேற்றபடி அடியெடுத்து வைத்து நடக்க தோன்றுகிறதே. எங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கொழநீர் வாய் நிகழ்ந்து அம்பல் வாய் கூம்பின். ஆஹா, இவை என்ன பாடல்களா அல்லது கந்தர்வ கானமா? சொற்கள் தேவலோகத்தில் நின்று கோர்த்து வருகின்றனவா? இன்பவல்லி பாட்டின் திசையில் நடந்தாள். அடர்ந்த புதர்களுக்கிடையே இருந்த வழியே அவள் சென்றாள். பாடல் அங்கிருந்துதான் வருகிறது. திறந்த வெளியிலே மரத்தின் வேரிலே அமர்ந்து கொண்டு வாகீசன் ஓவியம் தீட்டிக் கொண்டிருந்தான். வண்ணங்களை குழைத்து தீட்டுவதும், பிறகு சற்று தொலைவில் பின்புறம் நடந்து சென்று அதை நோக்குவதும், பிறகு பலவித நிலைகளிலும் நின்று தன்னை தானே பார்த்துக் கொள்வதும் ஆகியிருந்தான். இவன்தான் அந்த பாடல்களை பாடியிருக்க வேண்டும். அவள் இதற்கு முன்பு கேட்டிராத பாடல். அவன் குரலில் அவ்வளவு இனிமையில்லை, எனினும் சொற்களை அழுத்தமாக பரவசத்தோடு கூறும் சக்தி இருக்கிறது. இன்பவள்ளிக்கு இதய வேதனையை மறக்க அந்த இடம் உதவுவது போல் மெல்ல நடந்து வாகீசன் வரையும் சித்திர சீலை அருகே சென்றாள். அங்கே அழகிய ஓவியம் ஒன்று உருவாகி கொண்டிருந்தது. தடாகம், எழில் நிறைந்த இளம் பெண். தடாகத்தில் இருந்து பறித்த தாமரை ஒன்றை எடுத்து நோக்கி என்றாள். அதை தலையில் சூடிக் கொள்ளும் நிலையில் அவள் அபிநயித்து நிற்கின்றாள். வானத்தே தங்க நிறுத்த சூரியனின் ஒளி பெற்ற செங்கோடுகள், குளக்கரையில் செங்கால் நாரைகள் ஒற்றை கால்களில் நின்று தவம் செய்கின்றன.
இன்பவள்ளி அந்த சித்திரத்தையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றாள். அவளை வாகீசன் இமைக்காது நோக்கியவாறு இருந்தான். இன்பவள்ளி திரும்பினாள். ஆனால் வாகீசனால் அவ்வளவு விரைவில் பார்வையை திருப்ப முடியவில்லை. ஒரு கணம் இருவர் கண்களும் சந்தித்தன. சிறு அதிர்ச்சி, சிறு நடுக்கம். இன்பவள்ளி கன நேரத்தில் அதை மாற்றிவிட்டாள்.
நீங்கள் வரையும் சித்திரமா
என்று இன்பவள்ளி கேட்டாள். இவ்வளவு நாட்கள் பேசாத மடந்து யான அவள் என்று வாய் திறந்து பேசுகின்றாள். சித்திரத்தில் லயித்து பேசுகிறாள். வாகீசன் அந்த வாய்ப்பை நழுவ விட விரும்பவில்லை. இன்பவள்ளியோடு பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அவனுக்கு தக்க தருணம் கிடைத்து விட்டது. எனினும் உடன் பேச முடியவில்லை. இன்பவள்ளியிடம் அப்படி என்ன காந்த சக்தி இருக்கிறது? அவன் உள்ளத்திலே நீண்ட நாட்களாக உருவகப்படுத்தி வருகிற அந்த லட்சிய பெண் தான் இவ்வடிவம் எடுத்து வந்தனாலோ? மிக பாடுபட்டு சொற்களை கூட்டி, ஆம், நான் வரைவதுதான் என்றான்.
இப்போது பாடியவர் நீங்களா?
ஆம், நானே தான்.
பாடுவீர்களா?
ஏதோ பாடுவேன்.
ஆடுவீர்களா?
ஆட தெரியாது.
சற்று முன்னர் கையை வளைத்து கால்களை மாற்றி வைத்து நின்றீர்களே.
ஓ, அதுவா?
அதற்குத்தான் அபிநயம் என்று சொல்வார்கள்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. தாமரையை பறித்து அணிந்து கொள்ளும் அழகிய மங்கையை ஓவியம் தீட்ட விரும்பினேன்.
அதற்கு தாங்கள் அப்படி நிற்பானேன்?
சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்குத்தான்.
ஓ, சரிபார்ப்பதற்கென்று நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டுமா?
எதற்கும் ஒரு மூலம் இருக்க வேண்டாமா?
அப்படி என்றால் இந்த இளம் அங்கையை எப்படி வரைந்தீர்கள்?
அவள் என் இதயத்தில் நீண்ட நாட்களாக குடியிருப்பவள். இதயத்தில் நின்று கண்களுக்குள்ளே வரவழைத்து எதிரே நிறுத்தி பார்த்து கொண்டேன்.
இதயத்தில் நீண்ட நாட்களாக வசிக்கும் அவளை முதன் முதலில் எங்கே பார்த்தீர்கள்?
எங்கும் பார்த்ததில்லை, கற்பனையில் கண்டேன். இதுவரையில் அந்த கற்பனைக்கேற்ற மெய்யுருவத்தை தேடினேன், கிடைக்கவில்லை. ஆனால் இன்று கிடைத்து விட்டது.
இன்று கிடைத்து விட்டதா? அதனால் தான் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்களா?
இல்லை, இனிமேல் தான் மகிழ்ச்சி உதயமாக வேண்டும். அதற்கு நீ உதவ வேண்டும். இன்பவள்ளி திருக்கிட்டாள். எனினும் அதை வெளியே புலப்படுத்தாமல்,
நானா? எவ்வாறு
என்று கேட்டாள். நான் ஒரு ஓவிய பித்தன். எப்படியோ ஓவிய திறமை என்னை வந்தடைந்து விட்டது.
என் முன்னோர்கள் மிக சிறந்த சைத்திரிகர்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்னர் அற்புத சித்திரங்களை படைத்தவர் பரம்பரையிலே நான் வந்தவன். என் கலைத்திறன் வெளிப்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் அதற்காக வருத்தப்படவில்லை. என் திறமையை மேலும் வளர்க்க விரும்புகின்றேன்.
வெகு நுட்பமான முகத்தோற்றங்களையும் வளைவு நெளிவுகளையும் உணர்ச்சி வெற்றுமைகளையும் நான் தூரிகை மூலம் படைக்க விரும்புகின்றேன்.
எனக்கு பெரிய அரண்மனை இல்லை, குடைந்துள்ள குகை மண்டபங்கள் இல்லை, காரை சுவர் கூட இல்லை.
இந்த சீலையில் என் திறமையை வடிக்க விரும்புகிறேன். அதற்கு உன் உதவி தேவை இன்பவள்ளி என்றான் வாகீசன். இன்பவள்ளி மறுமொழி பேசும் முன்பு அங்கு வந்த முதியவர் குறுக்கிட்டார்.
கட்டாயம் இன்பவள்ளி உதவுவாள். அவளுக்கு கைவறு பெற்ற கலைகளை பயனுடையதாக்க வேண்டாமா? தெய்வமே அவளை இங்கே கொண்டு சேர்த்து விட்டது. வாகீசா, கவலைப்படாதே. உனது சித்திரக்கலை வளர இன்பவள்ளி உதவுவாள். எனக்கு தெரிந்ததை நானும் உதவுவேன். உனக்கு தெரியாது, இன்பவள்ளி கலாதேவியின் பரம்பரையில் வந்தவள். அவளை சாதாரண பெண் என்று எண்ணாதே என்றார்.
இன்பவள்ளியின் முகம் கோபத்தாலும் நாணத்தாலும் சிவந்தது. வாகீசன் மீண்டும் ஒரு முறை இன்பவள்ளியின் எழில் உருவை கண்களால் பருகினான். நீண்ட கரிய விழிகளை அவன் தீட்டியிருக்கின்றான். இப்படி கயல் மீன் கருமை நிறத்தில் முகத்தடாகத்தில் நீந்தும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அழகிய தோள்களை அவன் வரைந்திருக்கின்றான். இப்படி மூங்கிலை போன்ற தோள்களை அவன் கண்டதில்லை. ஆளிலை போன்ற அடிவயிற்றையும் அதை ஒட்டினார் போல் இருக்கிறதோ இல்லையோ என்று ஐயுறும்படியான துடியிடையையும் பாதங்களையும் அவன் அணுகணுவாக ரசித்து பொங்கி வந்த நாண அலைகளில் இன்பவள்ளியை மூழ்கி செய்தது. இன்பவள்ளி குதித்து கொண்டோடிவிட்டாள். அதற்கு பிறகு நாள்தோறும் காலை வேளையில் வாகீசன் ஓவியம் தீட்டும் போது இன்பவள்ளி எதிர்நோக்குவாள். இன்பவள்ளியும் வாகீசன் வரையும் சித்திரத்தை காண சொல்ல பொழுது எப்போது விடியும் என்று காத்திருப்பாள். அவனுடைய புதுவித கற்பனைகளுக்கு அவள் முன் மாதிரியாக நின்று அபூர்வ நடனங்களை ஆடிக்காட்டுவாள். அப்படி ஒரு நாள் அவன் சித்திரத்தை ரசித்துக் கொண்டிருக்கையில் இருவர் புதர் மறைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தனர். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.